உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. நேயர்களே, இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறது நம்ம மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. சுற்றுச்சூழல் மாசுபாடு எல்லா வகையான மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் நிறைய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், விவசாய வேலைகளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில முறைகள் நிலத்தினுடைய தன்மை மாறி போகிறதுக்கு காரணமாக அமையுது. விளைநிலங்கள் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி தரமற்ற நிலமாக போகிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, நிலவளத்தை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறையிலிருந்து பேராசிரியர் முனைவர் கே. வள்ளியப்பன் அவங்க வந்திருக்காங்க. தரமற்ற நிலங்கள் ஏன் உருவாகுது, அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம் வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். இப்பொழுது நான் தரமற்ற நிலங்கள் மற்றும் அதன் பராமரிப்பு முறைகளை உங்களுக்கு சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தரமற்ற நிலங்கள் என்பது விளைநிலங்கள் வளமற்ற, பயிர் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய நிலங்களாக மாறுவதைத்தான் நாம் தரமற்ற நிலங்கள் என கூறுகிறோம். தரமற்ற நிலங்கள் மனித செயல்களாலும் இயற்கை மற்றும் புவியியல் செயல்களாலும் உண்டாகிறது. குறிப்பாக உவர் நிலங்கள், கலர் நிலங்கள், கலர் உவர் நிலங்கள் மற்றும் ஆலைக்கழிவுகளால் உண்டாகும் தரமற்ற நிலங்கள் இவ்வகை நிலங்களாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு வகை நிலங்களும் எவ்வாறு உண்டாகிறது, அதை நாம் எவ்வாறு பராமரிப்பது என்பதை பார்ப்போம். உவர் நிலங்கள் என்றால் அது அதிக உப்புக்களை கொண்டுள்ள நிலங்கள் ஆகும். அதாவது உப்பின் அளவு மண்ணில் 1 டெசிசிமோன், அதாவது 1 மீட்டருக்கு 1 டெசிசிமோன் என்ற அளவில் அதிகமாக இருந்தால் அந்நிலங்களை உவர் நிலங்கள் என்று நாம் வகைப்படுத்துகின்றோம். இவ்வகையான உவர் நிலங்களினால் பயிர்கள் வளர்ச்சி மிகவும் குன்றி போய் எந்த பயிரும் வளர முடியாத சூழ்நிலை உருவாகிறது. காரணம், இந்த உவர் நிலங்களிலே பயிர்கள் எளிதில் நீர் மற்றும் உர ஆதாரங்களை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறது. அதனாலே பயிர் வளர்ச்சி குன்றுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? உவர் நிலங்களை நாம் சொன்னபடி கரையும் உப்புகள் அதிலே அதிகமாக படிந்து இருப்பதால் அக்கரையும் உப்புகளை நாம் முதலில் வெளியேற்ற வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு, நல்ல நீரை கொண்டு இல்லைனா மழைக்காலங்களில் மழை நீரை நிலங்களிலே சேகரித்து வைத்து 24 மணி நேரத்திற்கு அந்த நிலத்திலே அந்த நீரை சேமித்து பிறகு வெளியேற்றினோம் என்றால் அந்த உப்பின் அளவு குறைந்து 1 மீட்டருக்கு 1 டெசிமோன் என்ற அளவிலே கீழே வர வேண்டும். வந்துச்சுனால் அந்த நிலங்கள் உவரற்ற நிலங்களாக மாற்ற முடியும். மேலும் இந்த உவர் நிலங்களிலே கரிமச்சத்து, தழைச்சத்து இவை மிகவும் குறைவாக இருக்கும். எனவே இந்த சத்துக்களை நாம் அதிகப்படுத்துவதற்கு நாம் தொழு உரம், பசுந்தாழ் உரம், பசுந்தழை உரம், மக்கிய தென்னை நார் கழிவு, சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரஸ்மெட் இவை ஏதேனும் ஒன்றை அதிகளவில் இட்டு விவசாயம் பண்ண வேண்டும். மண்ணை நாம் ஆய்வகங்களிலே ஆராய்ச்சி நிலையங்களுக்கோ இல்லை நமது தமிழ்நாடு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மண் ஆய்வுக்கூடங்களிலோ மண்ணை நாம் கொடுத்தோம் என்றால் மண்ணினுடைய அந்த உப்பின் அளவு எவ்வளவு என்று குறிப்பிடுவார்கள். அந்த அளவை பார்த்து நாம் நம்முடைய நிலம் வந்து நான் சொன்னபடி 1 மீட்டருக்கு 1 டெசிசிமோன் என்ற அளவில் குறைவாக இருக்கிறதா இல்லை அதை விட அதிகமாக இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் பார்க்க வேண்டிய பிரச்சனைக்குரிய தரமற்ற நிலம் என்று சொன்னால் இதில் முக்கியமானது கலர் நிலங்கள். கலர் நிலங்கள் உவர் நிலங்களை விட மிகவும் மோசமான, பயிர் விளைச்சலுக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு தரமற்ற நிலமாகும். இந்த கலர் நிலங்கள் எவ்வாறு உண்டாகிறது என்றால் சோடியத்தை அதிகளவு கொண்ட நீரை பாய்ச்சுவதனாலோ, இயற்கையிலேயே சோடியம் அதிகளவு உள்ள பூமியில் இருக்கக்கூடிய பாறைகள் சோடியம் பாறைகளாக இருக்கும் பட்சத்திலோ இந்த கலர் நிலங்கள் உண்டாகின்றன. கலர் நிலங்கள் என்பது சோடியத்தினுடைய அளவு மண்ணின் கிரைக்கின் தன்மை 15% அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலர் நிலங்கள் உருவாகின்றன. இந்த கலர் நிலங்களை நாம் எளிதில் கண்டறிய முடியும். குறிப்பாக மழைக்காலங்களில் மிகவும் சொதசொதப்பாகவும் நிலத்திலே காலை வைத்தோம் என்றால் அது மிகுந்த ஆழத்திற்கு செல்லக்கூடியதாகவும், அதே நேரத்தில் வறண்ட காலங்களிலே மிகவும் கடினமாகவும், கடப்பாறை கூட வளையக்கூடிய அளவுக்கு கடினத்தன்மை உடையதாகவும் இருக்கும். இப்படி இரண்டு வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பௌதிகத்தன்மையுடைய நிலங்களை நிச்சயமாக கலர் நிலங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கலர் நிலங்களுக்கு ஒரே தீர்வு என்னவென்றால், மண்ணில் கிரகித்து வைக்கப்பட்டுள்ள இந்த சோடியத்தின் அளவை வெளியேற்ற வேண்டும். சோடியத்தை நாம் அவ்வளவு எளிதாக வெளியேற்ற முடியாது. கால்சியம் என்ற அயனி தான் சோடியத்தை எளிதாக வெளியேற்றும். அப்போ கால்சியம் சத்து அதிகம் உள்ள ஜிப்சம் தான் ஒரு சிறந்த தீர்வாகும். ஜிப்சம் என்பது கடைகளிலே ஃபாஸ்போ ஜிப்சமாகவும் கிடைக்கிறது, இல்லை பாறை வடிவ ஜிப்சமாகவும் கிடைக்கிறது. இந்த ஜிப்சத்தை நாம் கலர் மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கலர்தன்மையை மண் ஆய்வுக்கூடங்களிலே கண்டறிந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஜிப்சத்தின் அளவை நாம் இட்டு வடிகால் மூலமாக இந்த சோடியத்தின் அளவை வெளியேற்ற வேண்டும். சமீப காலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தின் ஆராய்ச்சியினால் எரிசார ஆலை கழிவுகளை கொண்டும் இந்த கலர் நிலங்களை சீர்திருத்த செய்ய முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு வல்லுநர்கள் உதவிகளுடன் மட்டுமே இந்த எரிசார ஆலயம் கழிவுகளை கலர் நிலங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக எரிசார ஆலை கழிவுகளை நாம் எடும் பொழுது சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கும். குறிப்பாக நாம் குடிக்கும் நீர் ஆதாரமோ அல்லது நாம் பயன்படுத்தும் பாசன நீர் ஆதாரமோ மாசுபடுவதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளன. எனவே இதை மிகுந்த எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும். மேலும் இந்த உவர் நிலங்களில் சொல்லப்பட்டது போலேயே கலர் நிலங்களிலும் கரிமச்சத்து தழைச்சத்து மிகவும் குறைவாக காணப்படும். மேலும் பயிர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்களும் மிகவும் குறைவாக இருக்கும். எனவே தொழுரம், பசுந்தாழ் உரம், பசுந்தழை உரம், மக்கிய தென்னினார் கழிவு, சர்க்கரை ஆலை கழிவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பிரஸ்மட், மேலும் உயிர் ஊட்ட உரங்கள், குறிப்பாக பயோஃபெர்டிலைசர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த உயிர் ஊட்ட உரங்கள் எல்லாம் இந்த கலர் நிலங்களுக்கு இட்டு விவசாயம் செய்தோம்னால் கலர் நிலங்கள் கலரற்ற நிலங்களாக மாற்ற முடியும். இது ஒரே நேரத்திலே அல்லது ஒரே தடவையிலோ கலர் நிலங்களை கலரற்ற நிலங்களாக மாற்ற முடியாது. ஒவ்வொரு வருடமும் இந்த ஜிப்சத்தை நாம் இட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செய்தோம்னால் கலர் நிலங்கள் கலரற்ற நிலங்களாக மாறும். குறிப்பாக கலர் நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே நீரும் பெரும்பாலும் கலர் நீராகத்தான் இருக்கும். அதையும் நாம் ஆய்வுக்கூடங்களிலே பரிசோதித்து பார்த்து அப்படி கலர் நீராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த நீரை பாசனத்திற்கு அதிக அளவு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஆலை கழிவுகளால் உண்டாகும் தரமற்ற நிலங்கள் நமது மண்ணிலே நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி அதன் மூலமாக பயிர்களிலே நச்சுத்தன்மையை உண்டாக்கி அந்த நச்சுத்தன்மை உள்ள பயிரை நாம் உண்ணும் பொழுது மனிதர்களாகட்டும் கால்நடைகளாகட்டும் எல்லாருடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு கால்நடைகள் அழிவதற்கு கூட வாய்ப்பாக இந்த ஆலைக்கழிவுகளால் உண்டாகும் தரமற்ற நிலங்கள் காரணமாகிவிடுகின்றன. எனவே ஆலைக்கழிவுகளால் உண்டாகும் தரமற்ற நிலங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை தமிழ்நாடு வேளாண்மை பழகிய சுற்றுச்சூழல் அறிவியல் துறைக்கு தெரிவித்தோ இல்லைனா ஆய்வுக்கு அனுப்பியோ அதனுடைய தன்மையை தெரிந்து கொண்டு அந்த தன்மையை போக்குவதற்கான வழிமுறைகளும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை வல்லுநர்கள் மூலமாக நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுபோக தரமற்ற நிலங்களாக நாம் சொல்லக்கூடியது மண் கட்டமைப்பு வடிவங்கள். சில மண் கட்டமைப்பில் மணற்பாங்கான கட்டமைப்பாகவும் அந்த மணற்பாங்கான நிலங்கள் கடின நிலங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கடின நிலங்களை நாம் டிஸ்க் ப்ளவ் மூலமாக டீப் ப்ளவிங் என்ற ஆழ உழுது நல்ல கரிமிச்சத்து தழைச்சத்து தரக்கூடிய தொழு உரங்கள், பசுந்தாள் பசுந்தாளை தென்னை நார் கழிவு, சர்க்கரை ஆலைக்கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரஸ்மெட், இல்லையென்றால் அருகாமையில் இருந்தால் குளங்களில் இருக்கக்கூடிய வண்டல் மண்களை கொண்டு இந்த கடின நிலங்களை நாம் நிவர்த்தி செய்யலாம். வண்டல் மண்களில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இது, அந்த குளங்கள் ஆலைக்கழிவினால் பாதிக்கப்பட்டோ சுற்றுச்சூழலில் உள்ள விவசாய நிலங்களினுடைய செயல்களினால், குறிப்பாக பூச்சி மருந்து களைக்கொல்லி மருந்துகளினால் அதிக அளவு பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் களைக்கொல்லி மருந்துகளினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின்னே அந்த வண்டல் மண்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த பசுந்தாள் பசுந்தழை உரங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். அதாவது நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு பசுந்தாள் உரங்களையும் நாம் அளவிடலாம். குறிப்பாக சஸ்பேனியா, டைஞ்சா, இந்த டைஞ்சா வந்து குறிப்பாக கலர் நிலங்களிலே நல்ல வளரக்கூடிய, நல்ல சோடியத்தின் தன்மையை குறைக்கக்கூடிய தன்மையுடையது. எனவே இந்த டைஞ்சா என்ற பசுந்தாள் உரங்களை அவசியமாக கலர் நிலங்களுக்கு, கலர் உவர் நிலங்களுக்கும் நாம் இட வேண்டியது அவசியமானது. இதுபோக சஸ்பேனியா மற்றும் நம்மளுடைய விளை நிலங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்கக்கூடிய தழைச்சத்து உரங்களை நாம் இடுவதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் தழைச்சத்து உரங்களை நாம் இடும் பொழுது ஒரு நடவுக்கு முன்னாடி, ஒரு வாரத்திற்கோ ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி அதை இட்டு நன்கு மக்கச் செய்து பிறகு நம்முடைய விவசாயங்க நடவோ இல்லைனா விதைப்புகளை நாம் செய்ய வேண்டும்.
சார், நல்லா அருமையாக சொன்னீங்க சார். இந்த தரமற்ற நிலங்களில் வந்து 4 வகைகள் இருக்குது, அதில் வந்து ஒன்று ஒன்று எப்படி ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு அருமையாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க இயற்கையிலேயே சில இடத்துல வந்து இந்த மண்ணுடைய தன்மை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம செய்யக்கூடிய முறைகள்னாலையும் இந்த மண்ணினுடைய தன்மை மாறி போகுது அப்படின்னு. இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது நம்முடைய விவசாயிகள் அவருடைய விவசாய பணிகளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது, முக்கியமாக அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா?
இந்த கலர் நிலங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இயற்கையிலேயே வரக்கூடியது என்றால், இயற்கையிலேயே அந்த கலர் நிலத்தை உண்டாக்கக்கூடிய பாறைகளிலிருந்து வரக்கூடிய நீர் கலர் நீராக இருக்கும் பட்சத்திலே கலர் நிலங்கள் உண்டாகிறது. இன்னொன்றும் பாறை படிவங்களினுடைய வளர்ச்சினால கூட சோடிய பாறைகள் அந்த பூமியில் இருக்கும் பட்சத்தில் கலர் நிலங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிலங்களில் அவசியமாக மண் பரிசோதனை மட்டும் இல்லாமல் நீர் பரிசோதனையும் செய்து அந்த நீரை பயன்படுத்தாமல் இருப்பது தான் சாலச்சிறந்தது. காரணம், இந்த நீரை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் ஓரளவு விளையக்கூடிய நிலங்கள் கூட பிற்பாடு எந்த உபயோகத்திற்கும் தரமற்ற விளை நிலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முக்கியமாக மண் மற்றும் நீர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வல்லுநர்கள் மூலமாக அந்த நீரை எவ்வாறு குறைந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையையும் நாம் பெற வேண்டும். கலர் நிலங்களுக்கு உகந்த பயிர்கள் மற்றும் பயிர் ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நிறைய வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ரகங்களை தெரிந்து கொண்டு அந்த ரகங்களை நாம் பயிரிட்டால் நம்மளுக்கு நல்ல மகசூலும் ஓரளவு நம்மளுக்கு வருமானமும் தரக்கூடிய கலரற்ற நிலங்களாக மாற்ற முடியும். மேலும் இந்த உவர் நிலங்கள், நான் சொன்ன மாதிரி உப்பு படிவங்கள் உள்ள நிலங்கள் தான் உவர் நிலங்கள். இது வந்து 2 விதமான காரணிகளால் உண்டாகிறது. பெரும்பாலும் சமீப காலங்களிலே உவர் நிலங்கள் நம்மளது மனித செயல்களினால் தான் அதிகமாக உண்டாகி, குறிப்பாக ஆலைக்கழிவுகள், பெரும்பாலான ஆலைக்கழிவுகள் உப்புத்தன்மை கொண்ட கழிவுகளாக இருப்பதால் அந்த ஆலைக்கழிவுகள் மண்ணிலே மாசுபடும் பொழுது உவர் நிலங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் நம்மளுடைய கிணற்று நீரும் இந்த ஆலைக்கழிவு நீரினால் உப்பு நீராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த மாதிரி ஆலைக்கழிவுகள் மாசுபடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் கிணற்று நீரையும் உப்புத்தன்மை உள்ளதா என்று பார்த்து கொண்டு வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி உவர் நிலங்களுக்கு ஏற்ற பாசன முறையையும் உவர் நிலங்களுக்கு ஏற்ற பயிர்களையும் பயிர் செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும்.
நேயர்களே, இது வரைக்கும் பேராசிரியர் அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இந்த பாதிக்கப்பட்ட அல்லது தரமற்ற நிலங்கள் வந்து எப்படி நம்ம சீர்திருத்தி அதுக்கு தகுந்த பயிர்களையும் பயிர் ரகங்களையும் தேர்ந்தெடுத்து வல்லுநர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதற்கான சாகுபடி முறைகளையும் நம்ம சரியாக பின்பற்றணும்னாக்க இந்த தரமற்ற நிலங்கள் கூட நமக்கு காலப்போக்கில் நல்ல நிலமாகவும் மாற்ற முடியும், அதே சமயம் அதிலிருந்து ஓரளவுக்கு வருமானமும் பெற முடியும் அப்படிங்கிற கருத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் சார்பாக நம்ம பேராசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. வணக்கம் சார், நன்றி.
ரொம்ப நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் இந்த தரமற்ற வளம் குறைந்த நிலங்களில் என்னென்ன முறைகளை பின்பற்றினா நல்ல மகசூலும் வருமானமும் பெறலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை எல்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே வள்ளியப்பன் அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்னால நம்ம வசிக்கின்ற இந்த பூமி பாதிக்கப்படுறதை நம்ம அனுமதிக்க கூடாது இல்லைங்களா? எப்படி இயற்கை நமக்கு இந்த உலகத்தை கொடுத்ததோ அதே மாதிரி நம்முடைய சந்ததியினர்கிட்ட இதை ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த சுற்றுச்சூழல் எந்தெந்த வகையில் என்ன மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தவிர்த்து நம்முடைய வேளாண்மை முறைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி அதை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தவறாமல் தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. கடிதங்கள் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதணும். சுற்றுச்சூழலை காப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அதே சமயம் நமது வானொலி நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை செம்மைப்படுத்திக்கிறதுல ரொம்பவே உதவியாக இருக்கும்.